இது போன்ற இனிய தருணங்களில் இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு மிக மகிழ்ச்சி. இறைவன் இருந்து சென்று புறப்படுகிறான், அதை கேட்டு புறப்படுகிறான் என்கின்ற போது மனது மிகுந்த ஆனந்தத்தில் நிலைக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த இரண்டையும், அவர்களில் ஒரு பெண்ணுக்கு 20 வயதில் திருமணம் நடைபெற்று விடுகிறது, இன்னொரு பெண்ணுக்கு 28 வயதாகியும் திருமணம் நடைபெறவில்லை. இந்த இருவரையுடைய ஜாதக கட்டுகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு தாயார் பார்க்க வந்தார். பார்க்க வந்த அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, சார் எல்லாமே கட்டத்தின்படிதான் கேட்டா, இந்த பெண்ணுக்கு 20 வயசுலேயே திருமணம் நடைபெற்று விட்டது, இந்த பெண்ணுக்கு 30 வயசாகுது இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. முதல்ல திருமணம் நடந்த பெண்ணுக்கு 8 வயசுல ஒரு குழந்தை வேற இருக்குது, என்ன காரணம்? இத மகாஸ்வாமி கிட்ட உங்களை வந்து கேட்டார். எனக்கு இந்தியன் பிலாசபில நீங்க பூர்வ ஜென்மாந்திர பாபம், பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்றீங்களே, எனக்கு அது மட்டும்தான் விளங்கல, மத்ததெல்லாம் விளங்குது. இவர் விளங்கிடுச்சான், மத்ததெல்லாம் விளங்குது. பூர்வ ஜென்மாந்திரத்துல செய்த பாபம், பூர்வ ஜென்மாந்திரத்துல செய்த புண்ணியம்னு சொல்றீங்களே, அது மட்டும்தான் விளங்கல. அப்படியா, அதை விளக்கணும், அவ்வளவுதானே. இந்த அப்ப ஊரிகையில இருக்கிற மகாஸ்வாமியோட அப்ப ஊரிகையில முகாம் காஞ்சிபுரத்துல அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய பட்டியல் தயாரிச்சுக்குவாங்க. எத்தனை குழந்தை பிறந்திருக்குதுன்னு எடுத்துக்கிடுவாங்க. ஒரே நாள்ல பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் ஏறத்தாழ அந்த இடத்துல 72 குழந்தைகள் பிறந்திருந்ததாம். 72 குழந்தைகள் அப்படியே சுவாமிகள் அதுக்கான பட்டியல் கேட்கிறார். இதுல எத்தனை பேரோட அப்பா அம்மா வசதியா இருக்கிறாங்க, எத்தனை பேரோட அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க, தாயும் சேயும் நலமாக இருக்கிறது எத்தனை பேர், அப்பா வெளியூர்ல இருக்கிறது எத்தனை பேர், பிறந்த குழந்தை பிறந்த போது தாத்தா பாட்டியோடு இருந்தது எத்தனை பேர், தாத்தா மட்டும் இருந்தது எத்தனை பேர், பாட்டி மட்டும் இருந்தது எத்தனை பேர், இப்படி எல்லாம் ஒரு புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது ஒரே நாளில் ஒரே இடத்தில் பிறந்த குழந்தைகளில் சிலது வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குது, சிலது நல்லா இருக்குது, சிலது அப்பா அம்மாவோட இருக்குது, சிலது தாத்தா பாட்டியோட இருக்குது, சிலது அம்மா மட்டும் இருக்கிறாங்க, சிலது அப்பா மட்டும் இருக்கிறாங்களே, என்ன காரணம்? அதுதாங்க வினை. இந்த வினை மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்போம். சிவனை வணங்க வேண்டும். எப்படி வணங்குவது? இது போன்ற விசேஷமான நாட்களில் பௌர்ணமி அன்று நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்கள் வாழ்விற்கான வெளிச்சம். ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்கள் வாழ்விற்கான வெளிச்சம். கார்த்திகை அன்று கார்த்திகை தீபத்தன்று ஒரு விளக்கினை ஏற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்கள் வாழ்விற்கான வெளிச்சம். இந்த 3 நாளும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெருநாள் இன்றைக்கு, இன்றைக்கு விளக்கு ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமடைந்து விடும். ஒரே நாளில் பிறந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு 20 வயசுல திருமணம் ஆயிடுச்சு, இன்னொரு பெண்ணுக்கு 30 வயதாகியும் திருமணம் ஆகல. தாயார் வந்து கேக்குறாங்க, என்ன சார் கருப்பு இது? இன்னொரு பெண்ணுக்கு 20 வயசுல திருமணமான பெண்ணுக்கு 8 வயசுல ஒரு குழந்தை. அதுல அந்த பெண்ணு சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியம், எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, அவளுக்கு என்னோட தான் பிறந்தா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகலேனுச்சு. நான் என்ன முதல்ல இப்படி கேட்கறதையே விட்டுடணும். அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலனாலே சுவாமி கொடுக்க மாட்டேன். எனக்கு வேணும்னு மட்டும் கேட்கறத நிறுத்திக்கணும். எனக்கு வேணும் இது அப்படின்னு மட்டும் கேட்கணும். நீங்க ஒரு பெற்றோரா நினைச்சு பாருங்க, அண்ணனுக்கு மட்டும் கொடுத்த எனக்கு நீ தரலன்னு சொன்னா உங்களுக்கு என்ன போக வரும்? அதையே நீ கம்பேர் பண்ற, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேளுன்னு நாம சொல்லுவோமா இல்லையா ஒரு பெற்றோரா? அது போல ஈசன் நம்முடைய தந்தை, நம்முடைய தாய் அம்பிகை. அவள் இடத்துல நாம போய் கம்பாரிசன் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு நீ ஒண்ணுமே தரலன்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். அந்த 20-30 வயது பெண்ணத்தை சொன்னேன், திருமணம் நடைபெற வேண்டும் என்று கேள், அதில் நியாயம் இருக்கிறது. ஆனா அவளுக்கு நடந்துருச்சே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு பேரு பொறாமைன்னு. இந்த பொறாமை இருக்கவே கூடாது. இருந்தால் வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு, அதை அப்படியே திருப்பி போட்டாப்புல ஆயிடுவோம், அதனால பொறாமை குணமே இருக்கக்கூடாது. காஞ்சோட ஹரியா சுவாமிகள் சொல்றது இந்த கெளி போஸ்ட் ஹரியா சுவாமி, பொறாமை அப்படியே திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுவோம், அதனால பொறாமை குணத்தை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள், விளக்கை பிளந்து விளக்கினை தூண்டி இந்த ஆன்மாவிற்குள்ளாக இருக்கக்கூடிய உடம்பிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மாவை கொஞ்சம் தூண்டி கொஞ்சம் போல வெளியே எடுத்து விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு அதுக்குள்ள ஆன்ம ஒளி இருக்குதான்னு பார்க்கணும். ஜென்ம ஜென்மாந்திரத்துல செய்த பாபங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருந்ததுன்னா நீங்க பெரிய பழைய உடம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா மேல பாசி படர்ந்து இருக்கும், மேல ஏதாவது செடிகள் வளர்ந்து இருக்கும், ஆனா அதுக்குள்ளாக நீர் இருக்கும். அந்த செடியெல்லாம் விளக்கிட்டு அந்த பாசியை விளக்கிட்டு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நீர் இருக்கும். அது போல இந்த ஆன்மாவுக்குள்ள, இந்த உடம்புக்குள்ள ஆன்மா இருக்குது, ஆன்மாவுக்குள்ள ஒளி இருக்குது. விளக்கை புலந்து விளக்கினை தூண்டி, விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு, முதல்ல இந்த விளக்கை பார்க்கணும். சில பேருக்கு தெரியவே தெரியாது, நிரம்ப பேரு பரிகாரமா விளக்கேத்துங்கன்னு சொன்னா ஓடி போய் விளக்கேத்துட்டு சார் விளக்கேத்தினேன் அப்படின்னு வராங்க. அப்படி இல்ல, கொஞ்ச நேரம் விளக்கேத்தி 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 பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளேயே தெரியும், ஓஹோ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற தப்பு, இதெல்லாம் நாம எடுத்துடணும், இந்த தவறுகளை எல்லாம் நாம விளக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு விளக்கு கிடைச்சிடும் அப்படின்னு தெரியும். நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை தான் நாம முதல்ல நீக்கணும். அடுத்தவங்களுடைய தவறுகளையோ அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிறப்புகளையோ பார்க்க கூடாது. விளக்கினை புலந்து விளக்கினை தூண்டி, விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு, விளக்கில் விளக்கை விளக்க வல்லாக்கு. விளக்குங்கிறது ரொம்ப பொருளை தரக்கூடிய ஒன்று. ஏதோ ஒரு விளக்கு ஏத்திட்டோம், பெரிய அகண்ட தீபம் ஏத்திட்டோம், பெரிய அகல் போட்டு நிரம்ப நெய் விட்டு நிரம்ப திரி போட்டு ஏத்திட்டோம் நினைச்சிடக்கூடாது. சில பேர் பரிகார தீபம்னா அப்படி பெருசா ஏத்தணும்னு சொல்லிடுறாங்க. எங்க ஐயா சொல்லி கொடுத்த ஒரு பரிகார தீபத்தினுடைய ஒரு நுட்பத்தை சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு கிரக தோஷங்களுக்காக பரிகார தீபம் ஏத்தணும்னா இப்படி ஏத்தினீங்கன்னா ஒரு கிரக தோஷத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடும். விளக்கு ஏத்துறீங்கல்ல, ஏத்தி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட விடாது, வேற என்ன சார் பண்ணணும்? விளக்கு மலையேற வரைக்கும் நின்று, ஏத்தின விளக்கு மலையேறின உடனே அந்த விளக்கை எடுத்து விசர்ஜனம் பண்ணிட்டு அந்த இடத்தை தொடச்சு முன்னிருந்தது போலவே வச்சுட்டு போகணும். அப்படித்தான் வீட்டுல பண்றோம், பூஜை பண்ணோம், விளக்கேத்துறோம். அந்த விளக்கேத்தின இடத்துல என்ன செஞ்சிருந்ததுன்னா அதையும் ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு காலையில எங்கேயாவது வழுக்கி இழுக்கி விட்டுற போகுது அப்படின்னு நல்லா தொடச்சி கொடுத்து வச்சுட்டு தானே படுத்துறோம். அதுபோலத்தான் இறைவன் முறையும் வீடாகிய இந்த இடத்திலும் செய்யணும். இல்லைன்னு வைங்க, பெரிய அகல் ஏத்தியாச்சு, நிரம்ப நெய் விட்டாச்சு, எண்ணெய் விட்டாச்சு, ஏத்தியாச்சு, அதை யார் சுத்தம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பலன் சென்று விடும். அந்த விளக்கு எரிஞ்ச இடத்தை யார் சுத்தம் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பலன் போயிடும். அப்ப ஏத்தினவர்களுக்கு பலன் கிடையாதா? உண்டு, ஓரளவு அவ்வளவு, ஏத்தின விளக்கம் உண்டு, ஆனால் அதை முழுமையாக செய்யணும். என்னுடைய நண்பர்கிட்ட ஒரு நாள் இதை சொன்னேன், அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ரொம்ப விருப்பமான ஒரு மனிதர், எண்ணெயில திரிய நனைச்சு ஏத்தினார். எண்ணெய் விட்டு ஏத்தல, எண்ணெயில திரிய நனைச்சு ஏத்தினார். நீ என்ன விளக்கு எரிகிற வரைக்கும் இருக்கணும், அவ்வளவுதானே? விளக்கு எரிகிற வரைக்கும் நான் இருக்கேன். இருந்து ஏறத்தாழ ஒன்னே கால் மணி நேரம் எரிஞ்சது அந்த விளக்கு. காத்து வேற அடிக்குது, காத்தும் அடிக்குது, ஆனா அந்த விளக்கு அணையவே இல்லை. ஒன்னே கால் மணி நேரம் எரிஞ்சது. நான் சொன்னேன், நீ கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஏத்திருந்தா உன் நிலைமை யோசிச்சு பாருங்க. வெறும் திரிய போட்டாலே அவ்வளவு நேரம் எரியுதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஆன்ம பலம் இருக்கிறது என்று பொருள். நீங்கள் எவ்வளவு பெரிய இடர்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு விளக்கேற்றி ஒரு வழிபாட்டினை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த விளக்கேற்றி செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் வாழ்விற்கான விளைச்சு. நீங்க இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு திருமணமாகி வரக்கூடிய பெண்ணை முதல் முதல்ல சுவாமி கிட்ட இந்தமா விளக்கேத்து அப்படின்னு சொல்லி தீபத்தை தான் கையில கொடுப்பார். அது வேற இப்பெல்லாம் ரொம்ப நுட்பமா ஆயிடுச்சு, மேல கொஞ்சம் கற்பூர கட்டியை வச்சு இந்தாமா விளக்கேத்து அப்படின்னு சொல்லி கொடுக்கறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அது உடனடியா கிழிச்ச உடனே பந்திக்கும், அவளே கயிறவள எழுப்பி ஆகா அப்படின்னு. அது அப்படி இல்ல, அந்த திரியை நூல் போல திரிக்க உண்டு, மெல்லியதாக வருகின்ற வரையிலும் திரித்து விட்டு நீங்க நெருப்ப காமிச்சீங்கன்னா உடனடியா பந்திக்கும். அது தழல் குரு சிவமைந்தன் முருகப்பெருமான் தழல் குருவாக இந்த பூமிக்கு வந்தவன். அவன் சிவபெருமானினுடைய நேரடியாக வந்த அவள் ஆண்மகன், சிவபெருமானிடத்திலிருந்து நேரடியாக வந்த ஒரு தழல் வழி வந்த ஆண்மகன். அதனாலதான் ஆண்மை போற்றுதலுக்குரிய ஒன்று. இன்னொரு பெண்ணை பார்க்கின்ற போது இவள் என் சகோதரி, ஒரு தாய் போன்றவள் என்ற எண்ணம் ஆண்களிடத்தில் தோன்றினால், தோன்றுவது போல இந்த சமுதாயம் மலர்ந்தால் அவர்கள்தான் நிஜமான ஆண்மகன். மற்றவர்கள்லாம் ஆண்மை கிடையாது, மற்றவர்களுக்கு பெயர் ஆண்மகன் கிடையாது. இன்னொரு பெண்ணை பார்க்கின்ற போது இவள் என் சகோதரி என்ற உணர்வு மேலிட வேண்டும். ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது இவள் தாய் என்று வணங்குவதற்கான உறவும் திறமும் பெற வேண்டும். அவனுக்கு பெயர் தான் ஆண்மகன். அது இல்லாதவனுக்கு பெயர் ஆண்மகன் கிடையாது. முருகப்பெருமான் அந்த ஆண்மகன், அவனை கொண்டாடக்கூடிய திருநாள் இன்றைக்கு. அவன் சிவபெருமானிடத்திலிருந்து அக்னி வடிவாக தோன்றி அந்த அக்னியை சரவண பொய்கையிலே கொண்டு போய் க கார்த்திகை பெண்கள் அதுவராக ஆறு தீப்பொறியாக அது வளர்கிறது. அந்த ஆறு தீப்பொறிகளாக வளர்க்கிறார்கள் கார்த்திகை பெண்கள். அது சிறப்பு பாருங்க, ஒவ்வொரு நாளும் வருது இல்ல, சஷ்டி வருது இல்ல, ஆனா கார்த்திகை தான் முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டாடுகிறோம். முருகன் தன்னை வளர்த்து ஆளாக்கிய கார்த்திகை பெண்களை கொண்டாடுகிறான். எனவே இன்றைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் துன்பம் தீரும் என்ற நம்பிக்கையில் விளக்கேற்றிருந்தவர்கள் உங்கள் தாயை வணங்குங்கள். என்றால் வளர்த்த தாயையே கொண்டாடுகின்றவன் முருகன். பெற்ற தாயை விட்டு விட்டால் எப்படி ஏற்றுக்கொள்ள? நிரம்ப நேரங்களில் நம்ம ஆட்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு, வீடு தோறும் சுவாமி படமா மாட்டி வச்சுட்டா சாமி காப்பாற்றுவாரு. நான் என்னுடைய நண்பருடைய இல்லத்துக்கு போயிருந்தேன். அவருக்கு வீடு தோறும் அவருடைய வீடு இல்லம் முழுமையும் புகைப்படங்கள். யாரோட புகைப்படங்கள் தெரியுமா? அவங்க அம்மாவோட புகைப்படம். சின்ன வயசுல கொஞ்சம் நடுத்தர வயசுல இவருக்கு முதல் முதலா கேட்டு ஓட்டினது, இவர் அப்படியே முதல்ல வாரி அணைச்சது, எல்லா விதமான புகைப்படங்களும் தாயோடு சேர்ந்து எடுத்திருக்கிறார். எல்லா இடத்துலயும் அம்மா நீக்க வர நினைச்சிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்பா இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வரணையா வந்தா, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எனக்கு கிடைச்சதுக்காகவே நான் ரொம்ப மகிழறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எங்க உங்க அம்மா அப்படின்னு, இடம் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக முதியோர் கண்டு போயிட்டு நீங்க எதுக்கு போட்டோ வைக்கணும்? அப்படிதான் ரொம்ப பேரு வீடு ரெண்ட இடத்துல எல்லாம் போட்டோவை ஆணி அடிச்சு மாட்டி வச்சுட்டு சாமியே கோயிலே விட்டுட்டு போயிடுவாங்க. சாமி எங்க இருக்கிறாரு? கோயில இருக்க. அப்ப மாட்டி வச்சிருக்கிற காலத்துலாம் யாரு? சாமி படம். அப்படி இறைவனை வணங்க தேவையில்லை, இறைவனை உள்ளன்போடு வணங்குங்கள். நீங்கள் தீபம் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த தீபம் உங்கள் இல்லத்திற்கான தீபம் என்று உள்ளன்போடு ஏற்றுங்கள். நல்ல எண்ணெயை விட்டு ஏற்றுகின்ற போது கொஞ்சம் நல்ல எண்ணத்தையும் குடைத்து ஏற்றுங்கள். அந்த தீபம் உங்கள் வாழ்விற்கான வெளிச்சமாம். நிரம்ப பேர் திருமணமாகல, குழந்தை பேர் இல்லை, இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியதற்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய பரிகாரமே பார்த்தீங்கன்னா தீப பரிகாரம் தான் சொல்லுவாங்க. தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றுதான் சொல்லுவார்கள். தீபத்தை ஏற்றுகின்ற போது நீங்கள் பெரும்பாலும் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ தீபத்தை ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லத்திலே மங்களமான நிகழ்வுகள் பெறும். சார் நான் கிழக்கு பக்கமாக தான் சார் ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, கிழக்கு பக்கமாக ஏற்றலாம், அப்புறம் வடக்கு முகமாக ஏற்றலாம். இந்த இரண்டு திசைகளில் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் மங்களமான நிகழ்வுகள் பெறும். செல்வ வளம் பெறும் என்பவர்கள் வடக்கு முகமாக தீபத்தை ஏற்ற வேண்டும். எதுனா செல்வ வளம் பெறுவோம். குழந்தைகள் நல்லா படிக்கணும், கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் வடக்கு முகமாக தீபத்தை ஏற்ற வேண்டும். தொழில் நிறுவனத்தில் மேன்மை பெற வேண்டும், வடக்கு முகமாக தீபம் ஏற்றணும். எங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், கிழக்கு முகமாக தீபத்தை ஏற்ற வேண்டும். தாமரையிலே எழுக்கக்கூடிய திரியை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லத்திலே செல்வம் செழிப்பாக இருக்கும். சுவாமிக்கு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய விளக்குல கற்பூரத்தை ஏற்றுறது, அப்புறம் ஊதுபத்தியை ஏற்றுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னொரு துணை விளக்கு ஏற்றி கொண்டு அதில் தான் அவற்றை ஏற்ற வேண்டும். கற்பூரத்தை அப்புறம் அந்த ஊதுபத்தியை இதெல்லாம் அதில் தான் ஏற்றணும். அப்படி ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தீப வழிபாடு உயர்ந்தது. தீப மங்கள ஜோதி நமோ நம. தீபத்தை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அதைய மரம் ரொம்ப அற்புதமானது. நீங்க குணமுழுக்க வைபவங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாகசாலை என்று ஒன்று இருக்கும், அங்க அக்னி வழிபாடுதான், நீரும் நெருப்பும் தான் அங்க வழிபாடு செய்யப்படும். அருவமாய் இருக்கக்கூடிய இறைவனை அரு உருவ நிலைக்கு கொண்டு வந்து தூய்மைப்படுத்தி அந்த மந்திர உருவின் உச்சாரணம் செய்து மந்திரத்தின் மூலமாக உரு ஏற்றப்பட்ட அந்த புனித நீர் கலசங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அருவமாயிருந்த இறைவனை அரு உருவ நிலைக்கு கொண்டு வந்து உருவ வழிபாடாக்கி நமக்கு மூதாதையர்கள் தருகிறார்கள். இந்த வழிபாடை சொல்றதுதான் உடவுக்கு. அதனால தீபம் என்றைக்குமே ரொம்ப உயர்ந்தது. திருமண சடங்குகளிலும் கூட, வைதிக காரியங்களிலும் கூட நெருப்பு தீபம் போற்றுதலுக்குரிய ஒன்று. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார்களோ நெல்லிக்கட்டையை உரசி அதில் பஞ்சை வைத்து தீப்பற்ற செய்து யாகம் வளர்க்கக்கூடியவர் முக்கூர். ஆறு 19 வயதுல இறந்து போயிட்டார், அது லட்சியம். ஆனா அப்படி தீபத்தை போற்றியவர்கள் இருந்த நாடு இது. இன்றைக்கு தீபத்தையே வணங்க வேண்டிய நாள் இன்றைக்கு. இன்றைக்கு யாரெல்லாம் தீப வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் தீபத்தை வழிபாடு செய்யறதுன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, எனக்கு ஏதோ கொஞ்சம் எண்ணெயை கீழே பாதி மேல பாதி ஊற்றி விளக்கேற்றி வச்சுட்டு வந்துட்டா போதுங்கிறது எண்ணம். அப்படி இல்லை, நீங்கள் தீபத்தை ஏற்றுகின்ற போது ஒரு சில குறிப்புகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ கடையில வாங்கி கடை கடந்து வாங்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு உயிர் போயிட்டவங்க கிடையாது. நீங்க எந்த எண்ணெயை ஊற்றி சாப்பிடுவீர்களோ அந்த எண்ணெயும் தீபம் ஏற்றப்படும். தீபத்துக்காக ஒரு எண்ணெய் சீப்பா கிடைக்குதுன்னா அதை வாங்கி ஏற்றிட கூடாது. நீங்கள் அந்த எண்ணெயில் தாளிதம் செய்து சாப்பிடுவீர்களா? நீங்கள் சாப்பிடக்கூடிய எண்ணெயை வாங்கி தீபம் ஏற்ற வேண்டும். அப்புறம் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வரணும். எடுத்துக்கிட்டு வரும் போதெல்லாம் வேறு விதமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. கந்தா கடம்பா கதவேலா கார்த்திகேயா சரணபவா குமரா குருபரா விவா சரணபவா என்று ஏதாவது ஒரு நாமத்தை சொல்ல வேண்டும். இறைவனுடைய திருப்பெயரை சொல்ல வேண்டும். அந்த இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெயை எடுத்து வர வேண்டும். அப்படி நீங்க எண்ணெயை ஊத்துறீங்கல்ல, ஒரு சின்ன பாட்டு இல்ல, சின்ன சீசால அப்படி வீட்டுல இருந்து எண்ணெயை சரிச்சு ஊக்கும் போதே உங்க துன்பம் குறைஞ்சிடலாம், உங்க துன்பம் குறைஞ்சிடலாம். அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு வந்து இங்க ஏற்றும் போது அந்த துன்பம் முழுக்க முழுக்க பஸ்மம் ஆயிடலாம், எரியூட்டப்படுகிறதா, உங்களுடைய துன்பம் அப்படியே எரியூட்டப்படுகிறதா. துன்பம் முடிந்து போவதற்காக விளக்கேற்றுக்கிறோம். சில பேரு சாயமா, அதுவும் எண்ணெய் மாதிரி ஆட்கள் இல்லை எங்கேயாவது நல்ல இது போன்ற சென்னை மாநகரங்கள் மாதிரியான இடங்கள்ல புது புடவையை வாங்கிட்டு பர்த்டே அனுப்பி தீபம் ஏத்த வேற சொன்னீங்களா சார், அது புது புடவையில கொட்டிடுச்சு, மனசே கிளேசமா ஆயிடுச்சுப்பாங்க. அப்படி புது புடவையில கொட்ட மாதிரிலாம் ஏத்துவதற்கு பெயர் இல்லை. அதை எடுத்து வருகின்ற போதே இது வாழ்க்கைக்கானது என்பதை உணர்ந்து எடுத்து வந்தீர்கள் சொன்னா ஒருபோதும் கொட்டாது. ஒரு கையில விளக்கையும் குடிச்சிட்டு ஒரு கையில செல்போனையும் வச்சுக்கிட்டேன் யாரு அப்படின்னா இது எண்ணெய் புடவையில தான் கொட்டும், சட்டையில தான் கொட்டும். வேறு விதமான சிந்தனைகளில் ஈடுபடாதீர்கள். விளக்கேற்றுகின்ற போது வேறு விதமான சிந்தனைகளில் ஈடுபடாதீர்கள். விளக்கேற்றுகின்ற போது விளக்கில் மட்டும் கவனத்தை வையுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கான விளக்கு, உங்க வாழ்க்கை முழுமைக்குமான விளக்கு. ஒரு நாள் ஏத்திட்டா போதுங்க, ஒரே ஒரு நாள் ஏத்திட்டா போதும். ஓம் நமச்சிவாயங்கிறவாய், அம்மாயே அப்பானே எப்ப தெரியுமா கூப்பிட்டாரு ஞானசம்பந்த பெருமான், 3 வயசு சீர்காழி திருக்குளம், அப்பா தண்ணிக்குள்ள மூழ்கி மந்திர ஜபம் ஜபிப்பதற்காக மூழ்குகிறாரு. அப்பா அதை காணும், அம்மாயே அப்பான்னு பெருங்குரல் எடுத்து ஞானசம்பந்த பெருமான் கூப்பிடுறாரு. அவர் முருகனினுடைய மறு தோற்றம்னு சொல்றாங்க, இன்னைக்கு அவரை சிந்திச்சிருவோம். அவரு சீர்காழி திருக்குளத்துல மூழ்கி பிடித்த தந்தையை காணல, அம்மையே அப்பான்னு பெரும் குரல் எடுத்து அழைக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். உடனடியா சிவபெருமான் அம்பிகையை கூப்பிட்டு தங்க கிண்ணத்தில் திருமுலை பாலை சுரந்து கொஞ்சம் ஞானத்தையும் குடைத்து அந்த குழந்தைக்கு கூப்பிட்டுன்றார். நம்ம எத்தனை நாள் கூப்பிட்டோம், எத்தனை நாள் கூப்பிட்டோம், உள்ள போகும்போதுதான் நானும் கூப்பிட்டு பாக்குறேன், அம்மா அப்பா திரும்பவே மாட்டேங்கிறேன். இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தா கூட நான் வரையின உடனே முகத்தை திருப்பிக்கிறேன். ஏதாவது கேட்பான், எதுக்கு இந்த வீண் வம்பு, ஏதாவது கடன் கேட்கிற ஆளை பார்த்தோம்னா நம்ம முகத்தை திருப்பி வேறு பக்கமா பாக்குற மாதிரி போற மாதிரி, இறைவனே நம்மளை நம்ம பார்த்த உடனே வேறு பக்கமா முகத்தை திருப்பிக்கிற மாதிரி நம்ம கேட்டு கேட்டு அழுத்து போயிடுது இறைவனுக்கு. அப்ப என்ன கேட்கணும்? இன்றைக்கு கார்த்திகை தீப பெருநாள், இன்னைக்கு உயர்ந்த சிந்தனைகளை உள்ளத்துக்குள்ளாக விதைக்க வேண்டும். தீபத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு தெரியுங்களா, தீபம் கீழே ஏற்றினா மேல் நோக்கி போகும், மனுஷனும் கீழிருந்து மேல் நோக்கி வளருவான், மத்த எல்லாம் குறுக்கால படம். இன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது சொன்னாரு, இன்னைக்கு மனுஷனும் நிறைய பேர் குறுக்கால படறான் சார் அப்படின்னு. மனுஷனும் இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கால படறான், ஒபிசிட்டின்னு பேர், கொழுப்பு பேர். ஆனால் நேரான சிந்தனைகளை நீங்கள் விதைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், நேரான சிந்தனைகளில் நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னால், அந்த சிந்தனையோடு விளக்கேற்றினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமானதாக இருக்கும். துன்பம் இல்லாதவர்களே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, எனக்கு அந்த துன்பம் இருக்கு இந்த துன்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காதீங்க. இறைவனுக்கு ஏற்றக்கூடிய விளக்கின் பொழுது இறைவா இந்த துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்கு நீ ஒரு வழிகாட்டுன்னு சொல்லுங்க. நம்மால தாங்க முடியாத சிறு பனித்துளியை கூட இறைவன் நம் மீது ஏற்றுவதில்லை. நம்மால இந்த துன்பத்தை தாங்க முடியும் கருதுதான் இறைவன் அந்த துன்பத்தை கொடுத்துருக்கான். இத்தனை ஆன்மாக்கள் இன்றைக்கு கோயிலே வந்திருக்கின்றன, என்ன பொருள் தெரியுங்களா, பல கோடி ஜென்மாக்களில் செய்த தவத்தினுடைய பயன்தான் நீங்கள் இன்றைக்கு கோவிலுக்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த சொற்பொழிவினுடைய ஒரு சிறு பகுதி உங்கள் காதுகளிலே விழுகிறது என்று சொன்னாலும் அது பல கோடி ஜென்மாக்களில் நீங்கள் செய்த தவத்தினுடைய பயன், நீங்களும் உங்கள் மூதாதையரும் செய்த தவத்தினுடைய பயன். இன்றைக்கு விளக்கேற்றுகின்ற போது நீங்கள் உங்கள் துன்பங்களை விளக்கினிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். அந்த துன்பத்தை இன்பமயமாக்கி தர வேண்டியது ஈசனின் பொறுப்பு. விளக்குடையான் கடல் மேவலுமாமே, நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் விளக்குடையவனுக்கு சென்று சேர வேண்டுமே தவிர, ஏதோ கீழே ஒழுங்கிடுச்சு, யாரோ வந்தாங்க தட்டி விட்டாங்க, காத்துல அணைஞ்சிடுச்சு, அது இல்ல, அது இறைவனின் திருப்பாதங்களை நமக்கு காட்டக்கூடிய விளக்காக இருக்க வேண்டும். விளக்குன்றதுக்கு 2, ஏதாவது ஒரு பொருள் புரியலன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, சார் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கரெக்டா முடிவை மட்டும் சொல்லவே மாட்டேன்னு கேட்டாங்க. முடிவை நான் சொல்றேங்க, அந்த நேரத்துல நீங்க தூங்கிடுவீங்க, இல்ல அந்த நேரத்துல வேறு விதமான சிந்தனைகள் வந்துடும். முடிவு சொல்லாம எந்த கதையுமே விட மாட்டோம். ஆனா அது கிளைக்கதைகள் 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 போகின்ற போது அந்த கிளைக்கதைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு வந்து இந்த முடிவையும் சொல்லிவிடும். விளக்கமா சொல்லுவேன்பா, அதுக்கு பேர் விளக்கம்னு பேரு. விளக்கு ஏற்றினா இருக்கக்கூடிய பொருளை விளக்கமாக காட்டுவதற்கு பெயர் விளக்கு. ஆனா அதனிடத்திலே கொஞ்சம் கருப்பு இருக்கும். நம்ம ஆட்கள்லாம் ஒரு தவறு சொல்லிடுவாங்க, யாராவது ஒரு சொற்பொழிவாளர் அல்லது ஏதாவது ஒரு துப்புரவு பணியாளரை போன்றவர்கள் சொற்பொழிவாளர், அவர் நல்லதான் பேசுறாரு ஆனா அவர் இப்படி சரியில்லையே அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற குற்றங்களை குறைகளை பார்க்க கொண்டிருப்பாங்க. அதை நீங்க பார்க்கவே வேண்டாம். வேத வெப்பங்களிடத்திலும் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயவே கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் இப்படி வழிபாடு செய்தார்களே நாமும் அப்படி வழிபாடு செய்யலாமா என்று யோசித்து விடாதீர்கள். சில பேர் பாத்தீங்கன்னா திரிய வந்து ரெட்டை திரி போட்டு ஏத்துறாங்க, சில பேர் அஞ்சு முகம் போட்டு ஏத்துறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்கறாங்க, ஏ சார் ரெண்டு திரி போட்டு ஏத்துறாங்க. ரெண்டு திரி போட்டு ஏற்றுவதே என்ன தெரியுங்களா, இல்லற வாழ்க்கையில் பிணக்குகள் இருந்தால் இரட்டை திரி போட்டு ஏற்றுவார்கள், இரண்டு தீபம் ஏற்றுவார்கள். அது யாராவது பிணக்கு இருக்கிறவர்கள் அப்படி ஏத்திக்கிட்டோம், பிணக்கு இல்லைன்னு வச்சுங்க, நீங்க அதை போய் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தெளிவினை நுட்பத்தை சொல்வதற்காக இந்த தகவலை சொல்லி இன்றைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் ஒளிமயமாக திகழ இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவை செவிமடுத்த உங்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் ஒளிமயமாக நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவை செவிமடுத்த உங்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் மகிழ்வாயிருக்க மீண்டும் வேண்டி நீருண்டு ஒழிகின்ற காலமுண்டு விளைகின்ற நிலருண்டு வதனமுண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகுண்டு நெறியுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்தவரும் உளம் உண்டு வளமுண்டு தேருண்டு கரியுண்டு வரையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.